நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். சிரியாவில் உள்ள குர்திஷ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு வழங்கும் விஷயத்தில் துருக்கி அதிபர் ரசீப் தாய்ப் எர்டோகான் அமெரிக்காவை சாடியுள்ளார்.
Biz Amerika'ya diyoruz ki bu terör örgütüdür. Amerika'nın yetkilileri kalkıyor. Hayır, biz onları terör.
குர்திஷ் குழுவினர் முக்கிய தீவிரவாதிகள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள தவறியுள்ளமையினால் அமெரிக்கா தமது பிராந்தியத்தில் இரத்த கடலை ஏற்படுத்த முயல்வதாக அவர் மேலும் கூறியுள்ளார். சிரியாவின் அலப்போ நகரில் நடைபெற்று வரும் மோதலினால் தப்பித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்காக தனது எல்லையை திறந்துவிடும்படி சர்வதேசம் கொடுத்து வரும் அழுத்தங்களையும் தாம் எதிர்கொண்டுள்ளதாக அதிபர் எர்டோகான் சுட்டிக்காட்டியுள்ளார்.
குடியேறிகளையும் அகதிகளையும் மீளக்கூடிய மற்றும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேற்ற பிரச்சினைகளுக்கான ஆணையாளர் திமித்ரிஸ், கடந்த செப்டம்பரில் இடங்கப்பட்ட 160,000 பேரில் 497 பேர் மட்டுமே மீளக்குடியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குடியேற்ற செயற்பாட்டை விரைவுபடுத்துமாறு தெளிவான செய்தி ஒன்றை தாம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
வடகொரியாவில் மோசடி குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருந்த ராணுவ தலைமை அதிகாரிக்கு அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தென்கொரிய அரசு செய்தி சேவை தெரிவித்துள்ளது. ஜெனரல் ரீ யாங் ஜில் என்ற இவர் சொந்த நலனுக்காக ஊழலில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்னு பெயர் குறிப்பிடாத ஆதாரத்தை மேற்கோள் காட்டி யோன்ஹாப் செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் தலைமையில் 2013 ஆண்டு ஜெனரல் ரீ அவர்கள் கொரிய மக்கள் படையின் தலைமை ஜெனரலாக நியமிக்கப்பட்டார்.
நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை வடகொரியா ஏவியதைத் தொடர்ந்து அந்த நாட்டுடன் இணைந்து நடத்தி வந்த தொழில் வளாக செயற்பாடுகளை அனைத்தையும் இடைநிறுத்துவதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. தென்கொரியா மேற்கொள்ளும் முதலீட்டிலிருந்து வடகொரியா அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை தயாரிப்புகளை மேற்கொள்வதை தடுப்பதற்காகவே தாம் இதனை மேற்கொள்வதாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நேட்டோவின் கிழக்கு உறுப்பு நாடுகளில் அந்த அமைப்பின் பிரசனத்தை அதிகரிப்பது தொடர்பில் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரஸல்ஸில் கூடி ஆராய்கின்றனர். தங்களின் எந்த ஒரு உறுப்பு நாடும் தாக்கப்பட்டால் நேட்டோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்வினை ஆற்றும் என்று அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார்.
Today and tomorrow we will make decisions to strengthen our defense and deterrence.
பழைய வழிமுறைகளிலான தாக்குதல்கள் மற்றும் இணையவழி தாக்குதல்கள் தொடர்பிலும் இந்த கூட்டம் ஆராய்கின்றன.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருடனான மோதல்களின் போது பாலஸ்தீனிய 13 சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆல் அரோப் அகதிகள் முகாமிற்கு அருகே வீதியில் இஸ்ரேலிய வாகனம் ஒன்றின் மீது கற்களை எறிந்த பாலஸ்தீனியர்கள் மீது தமது படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவத்தில் பலியான 13 சிறுவன் ஓமர் ஜவாஃபிரே என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
கமரன் நாட்டின் வடபகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் தற்கொலை குண்டுதாரிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். கொல்லப்பட்டவர்களில் குண்டுதாரிகள் இருவர் அடங்குவதாக தெரிய வருகிறது. நைஜீரிய எல்லையை அண்டிய குஜ்வே என்ற கிராமத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
பிரான்சின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் தலைவராக தனது வெளியுறவு அமைச்சர் லோரண்ட் ஃபேபியஸை நியமிக்கப் போவதாக பிரெஞ்சு அதிபர் உறுதி செய்துள்ளார். புதிதாக யார் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்படுவார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் சுற்றாடல் மற்றும் வலு அமைச்சரான செகோலின் ரோயல் மற்றும் முன்னாள் பிரதமர் லான்மார்க் யூருத் ஆகியோர் வாய்ப்புடையோராக கருதப்படுகின்றனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.